நன்றி கௌரவ குழுக்களினுடைய பிரதி தவிசாளர் அவர்களுக்கு. எனக்கு சற்று கூட நேரம் தருவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். இன்றைய தினம் தபால் அலுவலக கட்டளை சட்டத்தின் கீழ் கட்டளைகள் தொடர்பில் எனது கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் 1798 ஆரம்பிக்கப்பட்டு தற்போதைக்கு 220 வருடங்களுக்கான வரலாற்று பதிவை செய்துள்ள இலங்கை தபால் சேவையானது இன்று இந்த நாட்டில் ஏனைய அரசு துறைகளைப் போல் ஊழியர்களது போராட்டங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்ற ஒரு நிறுவனமாக மாறிவிட்டுள்ளமை வேதனைக்குரிய விடயமாகும். இந்த நாட்டில் தபால் துறையினை நம்பி சுமார் 27,000 பேர் பணியாற்றி வருகின்றனர் என தெரிய வருகின்றது. அண்மையில் தபால் பணியாளர்கள் மேற்கொண்டிருந்த பணி பரிஷ்கரிப்பின் போது 71 நாட்களில் சுமார் 2,00,000 கடிதங்கள் பொதிகள் விநியோகிக்கப்படாமல் தேங்கி கிடந்ததாக கூறப்படுவதிலிருந்து இந்த நாட்டு தபால் சேவையின் அவசியமானது நன்கு புலப்படுகின்றது என்றே கூற வேண்டும். அதே நேரம் இங்கு இன்னுமொரு விடயத்தினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2011 தபால் துறை பணியாளர்களது பணி பரிஷ்கரிப்பொன்று இடம்பெற்றிருந்த நிலையில் சுமார் ஒரு வார காலத்திற்குள் சுமார் 1.5 மில்லியன் கடிதங்கள் பொதிகள் விநியோகிக்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக கூறப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரையிலான 7 வருட காலத்திற்குள் சுமார் 13,00,000 கடிதங்கள் பொதிகள் விநியோகத்தை அரசு தபால் சேவை துறை இழந்துள்ளது. தனியார் துறைகள் இத்துறையில் வளர்ச்சி பெற்றமை மற்றும் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் தீவிர வளர்ச்சி, அவை தொடர்பிலான மக்களின் ஈர்ப்பு என்பன இதற்கு காரணமாகலாம். இந்த நிலையில் அஞ்சல் திணைக்களத்திற்கு சேவைகளை வழங்குவதில் நஷ்டம் ஏற்படுவது புதுமையானதொரு விடயமல்ல. இதனை ஈடு செய்து கொள்ளும் முகமாக கடந்த 2014 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இறுதியாக அஞ்சல் கட்டணம் திருத்தப்பட்டதன் பின்னர் சரியாக 4 ஆண்டுகள் கழிந்த நிலையில் 2018 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த புதிய கட்டண திருத்தம் கொண்டு வரப்பட்டு பின்னர் பின்போடப்பட்ட நிலையில் இன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பின்னரான காலத்தில் தபால் சேவையினை ஆரம்பித்துள்ள அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளில் தபால் துறையானது காலத்திற்கேற்ப மாற்றங்களுடன் இன்றும் தன்னிகர் இல்லா நிறுவனங்களாக செயல்பட்டு வருகின்றன. டெலிகிராப் சேவை சுரூபத்தை கொண்டதாக 1866 அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட தபால் சேவையானது 1871 பணப்பரிமாற்றம் சேவையினையும் ஆரம்பித்து இன்று உலகளாவிய ரீதியில் பிரபலம் பெற்ற வெஸ்டர்ன் யூனியன் நாமம் கொண்டு பலத்துடன் செயல்பட்டு வருகின்றது. 1871 ஜப்பானில் ஆரம்பிக்கப்பட்ட தபால் சேவையானது 1949 தபால் தொலைத்தொடர்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டு தபால் காப்புறுதி பிரிவினையும் உள்ளடக்கிய பின்னர் வங்கி சேவையினையும் உள்ளடக்கி இன்று அந்த நாட்டு மக்களிடையே மிகவும் நெருக்கமான சேவை வழங்கும் நிறுவனமாக செயல்பட்டு வருகின்றது. இலங்கை தபால் சேவையினை பொறுத்தவரையில் நிலைமை தலைகீழாகவே மாறிவிட்டுள்ளது. ஆரம்பத்தில் படிப்படியாக தபால் துறையுடன் இணைந்திருந்த பிற சேவைகள் அனைத்தும் அதிலிருந்து அகற்றப்பட்டு இன்று தபாலுடன் மாத்திரம் அது தனித்து போய் நிற்கின்ற நிலையே ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தபால் சேவையுடன் இணைந்திருந்த தந்தி சேவை பிரித்தெடுக்கப்பட்டது. தபால் தொலைத்தொடர்புகள் அமைச்சராக செயல்பட்டு வந்த அமைச்சிலிருந்து தொலைத்தொடர்பு பிரித்தெடுக்கப்பட்டது. சேமிப்பு பிரிவு தேசிய சேமிப்பு வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. முகவர் தபால் நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஊழியர் பற்றாக்குறைகளை நிரப்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று தபால் திணைக்களமாக இருக்கின்றதும் நாளை தனியார் மயப்படுத்தப்பட்டு விடுமோ என்ற அச்சம் அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்களிடையே ஏற்படும் அளவிற்கு இன்று அத்துறையானது கைவிடப்பட்டு வருவதாகவே தெரிய வருகின்றது. இந்த நிலைமையானது 1998 முதல் இருந்து வருகின்றது. இலங்கை தபால் துறை வரலாற்றின் ஆரம்ப காலங்களில் நகரங்களை மையப்படுத்தியதாக அமைக்கப்பட்டுள்ள கொழும்பு, காலி, நுரேலியா மற்றும் கண்டி நகரங்களில் காணப்படுகின்ற தபால் திணைக்களத்துக்குரிய கட்டிடங்கள் எமது நாட்டின் வரலாற்று ஆவணங்களாக இன்றும் திகழ்கின்றன. மேலும் இவை அமைய பெற்றுள்ள இடங்களை பொறுத்து அதிக பெறுமதியான காணிகளை கொண்டவையாகும். இத்தகைய கட்டிடங்கள் அடங்கிய காணிகளை ஹோட்டல் துறைக்கென விற்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அறிய முடிகின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வாடகை கட்டிடங்களிலேயே பல தபாலகங்கள், தபால் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலை நாட்டில் மேலும் இருக்கக்கூடும். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பல தபாலகங்கள் தபாலகங்களுக்கு காணிகள் இருக்கின்ற நிலையில் கட்டிடங்களை அமைத்து கொள்வதற்கான நிதி ஏற்பாடுகளின்மை காணப்படுவதாக தெரிய வருகின்றது. காங்கேசுந்துறை, பருத்துறை, அச்சுவேலி, சங்கானை, பண்டத்திருப்பு, வட்டுக்கோட்டை, சுன்னாகம், வவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம், மன்னார் மாவட்டத்தில் நெற்களம்பட்டி, சிலாவத்துறை மற்றும் முள்ளியவளை போன்ற இடங்களில் இத்தகைய பிரச்சனைகள் காணக்கூடியதாக இருப்பதால் கௌரவ அமைச்சர் அவர்கள் விடயம் தொடர்பில் உரிய அவதானத்தை செலுத்தி கட்டணங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அந்நேரம் கொழும்பு ஜனாதிபதி மாளிகை அருகிலுள்ள தபால் திணைக்களத்திற்கு உரிய பழமையான கட்டிடமானது கடந்த கால யுத்த சூழ்நிலை காரணமாக தேசிய பாதுகாப்பு பிரிவினால் சுவீகரிக்கப்பட்ட நிலையில் இதுவரையில் அக்கட்டிடம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா என கேட்க விரும்புகின்றேன். மேற்படி பழைய கட்டிடம் தபால் திணைக்களத்திற்கு கிடைக்காத நிலையில் 2000 முதல் மாதாந்தம் சுமார் 350,000 ரூபாய் வாடகையிலேயே கொழும்பு பிரிஸ்டல் வீதியில் மேற்படி திணைக்களம் தனது பணிகளை ஆற்றி வருவதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் மேற்படி ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் அமைந்துள்ள தபால் திணைக்களத்திற்கு உரிய பழைய கட்டிடத்தையும் ஹோட்டல் துறைக்கு விற்பதற்கு எண்ணம் இருப்பதாக கூறப்படுவதில் உண்மை உண்டா என கேட்க விரும்புகின்றேன். தபால் திணைக்களத்தின் இத்தகைய செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் இருக்கின்ற வளங்களை சரியாக பயன்படுத்தியும் மேலும் நவீன கேள்விகளுக்கேற்ப தபால் துறையை மாற்றியமைத்தும் செயல்பட்டால் இத்துறையானது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை என்றே கருதுகின்றேன். கடந்த ஜூன் மாதம் தபால் பணியாளர்கள் பணி பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் மேற்படி பணி பரிஷ்கரிப்பால் 3 மாத்திரம் 500 மில்லியன் ரூபாவிற்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தபால் சேவைகள் அமைச்சின் செயலாளர் கூறியிருந்தார். தபால் திணைக்களத்தின் நாளாந்த வருமானம் சுமார் 150 முதல் 180 மில்லியன் ரூபாய் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கடுகதி தபால் சேவை மூலமாக கடந்த ஆண்டு 90 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் இத்துறையின் மேலும் வருமானம் ஈட்டும் துறையாக ஏன் மாற்றியமைக்க முடியாதென்றும் கேட்க விரும்புகின்றேன். 2006 சேவை வழங்கும் திணைக்களத்திற்கென வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் குளறுபடியில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பதில் தபால் அதிபர்களுக்கான நிரந்தர நியமனங்கள் தொடர்பில் கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளன. இவற்றை தீர்ப்பதில் இருக்கின்ற தடைகள் என்ன என்பது குறித்தும் தபால் சேவைகள் அமைச்சர் அவர்கள் இங்கு தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அண்மையில் நடந்திருந்த தபால் பணியாளர்களது பணி பரிஷ்கரிப்பு காரணமாக வெளிநாட்டு தபால் பொதிகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தேங்கி கிடந்ததாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக சர்வதேச தபால் சங்க பட்டியலிலிருந்து இலங்கை தபால் சேவையானது நீக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடும் என்றும் கூறப்பட்டது. எனவே உரிய ஏற்பாடுகளை எந்த விடயங்கள் சார்ந்தும் உரிய காலத்திற்குள் எடுக்காமல் சர்வதேச ரீதியிலும் அபகீர்த்திகளை தேடிக்கொள்வதே இந்த நாட்டுக்கு வளமையாகிவிட்டதே என்று கருத வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் மீள்குடியேற்ற பகுதிகளில் ஏற்கனவே இருந்த உப தபாலகங்கள் மீள செயல்படுத்த வேண்டிய தேவைகளும் புதிதாக உப தபாலகங்கள் நிறுவப்பட வேண்டிய தேவைகளும் உள்ளன. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்லவராயன் கட்டு மற்றும் முகமாலை உப தபாலகங்கள் இன்னமும் மீள செயல்படுத்தாத நிலைமைகள் காணப்படுகின்றன. முகமாலை உப தபாலகமானது 2009 யுத்த நிலை சூழ்நிலையில் காரணமாக செயல்பாடுகளை இழந்துள்ள நிலையில் இதுவரையில் மீள செயல்படுத்தாத காரணத்தினால் இங்குள்ள மக்கள் ஜாழ்ப்பாணம் அழுதுமட்டுவால் நோக்கி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜாழ் மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்திலும் ஏற்கனவே செயல்பட்டிருந்த உப தபாலகங்கள் சில இதுவரையில் மீள திறக்கப்படாதுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் புதுமுறிப்பு, மாயவனூர், செல்வாநகர், பாரதிபுரம், ஜெயபுரம், பள்ளிக்குடா, புன்னை நீராவி போன்ற பகுதிகளில் புதிய உப தபாலகங்களை நிறுவ வேண்டிய தேவை உள்ளது. இத்தகைய தேவைகள் அநேகமாக மீள்குடியேற்ற பகுதிகளுக்கு மிகவும் அவசியமாக உள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதேபோன்று அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட எல்லை பகுதியான பொத்துவில் தாண்டியடி பகுதியில் உப தபாலகத்திற்கென நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் தற்போது சுமார் 23 வருடங்கள் கழிந்துள்ள நிலையிலும் இதுவரையில் செயல்படுத்தாமல் இருப்பதாக தெரிய வருகின்றது. இந்த உப தபாலகம் செயல்படாமை காரணமாக இப்பகுதியில் வசிக்கின்ற சுமார் 200 மேற்பட்ட முதியவர்கள் உள்ளிட ஏனைய மக்கள் அரச உதவி தொகைகளை பெறுவதற்காக சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருக்கோயில் விநாயகபுரம் கோரக்கலப்பு உப தபாலகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மேலும் சில உப தபாலகங்கள் தபாலகங்களாகவே தரமுயர்த்தப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் தாளையடி, ஹோண்டாவில் மல்லாகம், குறுநகர் போன்ற உப தபாலகங்கள் இவற்றுள் குறிப்பிடத்தக்கவையாகும். மேலும் மன்னார் மாவட்டத்தில் முருங்கன் தபால் கட்டிடத்தில் போலீசார் நிலை கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதனை விடுவித்து தபாலகத்தின் செயல்பாடுகளுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். உள்ளத்தீவு தபாலகமானது மாவட்ட அலுவலகத்திலே இன்னமும் செயல்பட்டு வருகின்ற நிலை காணப்படுகின்றது. எனவே முல்லைத்தீவு தபாலகத்திற்கென தனியானதொரு கட்டிடம் அமைக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் தபால்துறை சார்ந்த இதுவரை நிரப்பப்படாத பல வெற்றிடங்கள் உண்டு. தொழில் வாய்ப்புகளின்றி பலர் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற நிலையில் இவர்களை கொண்டு மேற்படி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஏனைய நிறுவனங்களில் தொழில் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அந்த மாவட்டங்களை சேராதவர்களை சேர்ப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆனபடியினால் தயவுசெய்து அதை விடுத்து அந்தந்த மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குமாறு கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகின்றேன். அத்துடன் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் பழைய வாகனங்களே பயன்பாட்டில் இருப்பதாக தெரிய வருகின்றது. அதுபோன்று மன்னார் அஞ்சல் அத்தியகச்சரின் வாகனமும் பழையதானதாகவே இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே புதிய வாகனங்கள் வழங்குவது தொடர்பில் கௌரவ அமைச்சர் அவர்கள் அவதானம் எடுக்க வேண்டும். எனவே இத்தகைய விடயங்கள் தொடர்பில் கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக அவதானங்களை செலுத்தி உரிய நடவடிக்கைகள் எடுப்பார் என எதிர்பார்க்கின்றேன். மேலும் இந்த நாட்டில் தபால் சேவையின் தற்கால நவீன கேள்விகளுக்கேற்ப விஸ்தரித்து மேற்கொள்ளப்படுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பணியாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகளினது தொழில் ரீதியிலான பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி விடவரமுந்தி இங்கு அமைச்சரவர்கள் இல்லாதபடியினால் அமைச்சரது உத்தியோகத்தர்கள் அலுவலர்கள் இங்கு வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து கௌரவ அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இவற்றை தீர்ப்பதற்காக ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையாடுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கரு காரக சபா சபாபத்துவனி විශේෂයෙන්ම තැපල් කාර්යාල ආඥා පනත යටතේ අදහස් ප්‍රකාශ කරන අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ස්තුතිවන්ත වෙනවා. අපි ඉතිහාසයේ බැලුවාම තැපල් කාර්යාල සම්බන්ධයෙන් කතා කරනකොට තැපල් කාර්යාල අපිට ඉතාමත් අත්‍යවශ්‍ය කාර්යාලයක් බවට පත් වුණා. මොකද අපිට සියලුම කාර්යයන් ගොඩක් පණිවිඩ හුමාරු පැත්තෙන් බැලුවාම අද තියෙන තත්ත්වෙත් දශක කීපයකට ඉස්සල්ලා තිබුණු තත්ත්වෙත් ලොකු වෙනසක් තියෙනවා. දශක කීපයකට ඉස්සල්ලා අපි තැපල් කාර්යාලයෙන් අපිට ලිපි ගනුදෙනු තැපල් කරගන්නවට අමතරව ඒ වගේම ටෙලිග්‍රෑම් මගින් පණිවිඩ හුමාරු කරගන්නවට අමතරව ගොඩක් ප්‍රදේශවල අපේ රටේ බැලුවත් වෙනත් ලෝකේ රටවල් වල බැලුවත් ගොඩක් ප්‍රදේශවල මුල්ම අවධියේ දුරකථන ඇමතුම් පවා ලබා ගැනීම සඳහා තැපල් කාර්යාලය පාවිච්චි කරා. නමුත් අද තත්ත්වය ඊට වඩා ගොඩක් වෙනස්. අද අපිට සංවේදනය අංශයෙන් ඉතාමත් දියුණු තැනකට අපි ඇවිල්ලා තියෙනවා. දුරකථන වගේ විතරක් නෙමෙයි අපිට ලිපි හුවමාරු කර ගැනීම ඉතාමත් ලේසි වෙලා තියෙන අපේ අතේ තියෙන දුරකථනයෙන් ඕනම විශේෂයෙන්ම ඕනම පණිවිඩයක් යැවීමේ හැකියාව ලිපියක් යැවීමේ හැකියාව අද අපිට ලැබිලා තියෙනවා. ඉතින් මේ කාරුණු කාරණාත් එක්ක බලද්දී අපි එක පැත්තකින් මේ අත්‍යවශ්‍ය සේවාවක් වෙලා තිබුණ අපිට තැපල් කාර්යාල සම්බන්ධයෙන් අද වෙනකොට අපිට මෙවැනි අවස්ථාවකට සහභාගී නොවි කාර්යාලකට සහභාගී නොවි අපිට ගෙදර ඉඳලාම එහෙම නැත්නම් අපි අතේ තියෙන දුරකථනයෙන් මේ කාරණා ගණනාවක් ඉටු කර ගැනීමේ හැකියාව තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේ අංශය මේ වෙනකොට අපි දකිනවා තැපල් කාර්යාල සමහර ඒවා තවත් අර පරණ ආකාරයෙන්ම පවත්වාගෙන ගියත් අද ලෝකයේ තියෙන සංවේදනත් එක්ක අපි මං හිතන්නේ ඒවා ඉස්සරහට වෙනත් ආකාරයකින් දියුණු බවට පත් කරගන්න අවශ්‍ය වෙලා තියෙනවා. මම මේ වෙලාවේ ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමැති මේ කාර්යය සම්බන්ධයෙන් කතා කරනවා වගේ අද මේ වෙනකොට ඒකබද්ධ විපක්ෂය මේ වෙනකොට ලංකාවේ හැම ප්‍රදේශයකින් බස්වලට මුදල් දීලා කෑම්ප පැකට් දීලා අරක්කු දීලා නොයෙකුත් දේවල් දීලා අද මේ වෙනකොට කොළඹට යම් ප්‍රමාණයක් ළඟා වෙමින් තියෙනවා. විශේෂයෙන්ම කාර්ක සභා සභාපතිතුමනි මම මතක් කරන්න ඕනි ඒකාබද්ධ විපක්ෂයේ කණ්ඩායම එහෙම නැත්නම් 2015 ජනවාරි 8 වෙනිදා මේ රටේ ජනතාව මහින්ද රාජපක්ෂ ඇතුළු ඒ කණ්ඩායම 1,05,000 ආසන්න ඡන්ද ප්‍රමාණයකින් පරාජයට පත් කරා. ඒ වගේම ඒකම 2015 අගෝස්තු මාසෙ වෙනකොට පාර්ලිමේන්තු මැතිවරණෙත් අගමැති අපේක්ෂක හැටියට මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමා ඉදිරිපත් වෙලා ආපහු පරාජයට පත් කළා මේ රටේ ජනතාව දෙපාරක්. එතකොට මේ පරාජයත් එක්ක මම පැහැදිලිවම කියන්න ඕනේ මෙයාලා අවුරුදු ගණනාවක් මේ රට පාලනය කරපු උදවිය. මහින්ද රාජපක්ෂ පාලනය ජනාධිපතිර හැටියට අවුරුදු 10ක් මේ රට පාලනය කරා. ඒ දිස්සල අගමැතිවර හැටියට හිටියා. ඊට ඉස්සලා ඇමතිවරයෙක් හැටියට මේ ගණන් හදලා බැලුවාම පාලනය තුළ අවුරුදු 20කට ආසන්න කාලයක් කටයුතු කරා. මෙහෙම කටයුතු කරලා ජනතාව තීන්දුවක් දුන්නාම ජනවාරි මාසේ 8 වෙනිදා මෙයාලට ගෙදර යන්න කියලා අද එක සතියක් දෙකක් ඇතුළත අරලියගහ මන්දිරෙන් මැදමූලට ගිහිල්ලා ආපහු අපි ඊළඟ පොයට ආණ්ඩුව ගන්නවා කියලා මේ ඒකාබද්ධ විපක්ෂය ලහිලහියේ කටයුතු කරනවා. මම අහනවා ප්‍රජාතන්ත්‍රවාදී ලෝකයේ තුල අපි දැකලා තියෙනවා ආණ්ඩුව අවුරුදු 5න් පාට එහෙම නැත්නම් 6න් 6ට එහෙම නැත්නම් අවුරුදු 10ක් 12ක් කරලා රටේ ජනතාව ප්‍රජාතන්ත්‍රවාදී විදිහට තීන්දුවක් දුන්නාම ඒකට ඉසනමලා ඒ පත් වෙන ආණ්ඩුවේ වැඩ කටයුතු ක්‍රියාත්මක කරමේ යන්න අවස්ථාව ලබා දෙනවා. එතකොට මහින්ද රාජපක්ෂ පාලන කාලය තුල කෙරිච්චි කාරණා ගණනාවක් සම්බන්ධයෙන් මේ රටේ ජනතාවට ප්‍රශ්න ගණනාවක් තියෙනවා. අද මේ වන විට ඒ කරුණු කාරණා සම්බන්ධයෙන් ජනතාවගේ මුදල් රජයේ මුදල් අවාවිතා කිරීම සම්බන්ධයෙන් චෝදනා ගණනාවක් තියෙනවා. මේ වන විට චෝදනා ගොනු කරලා තියෙනවා නීතිපති දෙපාර්තමේන්තුව පොලිස් දෙපාර්තමේන්තුවේ. ඒ වගේම මේ වෙනකොට විශේෂ අධිකරණ ගෙනල්ලා ඒවා විභාග වෙන්න නියමිතයි. ඉතින් මේ කාරණා තීදී තමයි අද මේ අද වැඩ කරන දිනයක බදා දවසක මේ කොළඹට ජනතාව ගෙනල්ලා ආපහු අර පහුගිය කාලෙදි කිව්වාගේ හැම පොයටම කිව්වාගේ අපි ආණ්ඩුව ඊළඟ පොයින්ට ගන්නවා කිව්වායේ කාරණාවක් තමයි අද කරන්න යන්නේ. ඒ නිසා ජනතාව නොමග යවන්න කරන කාරණාවක්, ඒ වගේම තමන්ගේ තියෙන හොරකම් මැරකම් ඉස්සරහට මේ අධිකරණය තුලින් එළිවෙගෙන යනකොට එක එක්කලා ඒක වහගන්න, ඒ අවධානය වෙනත් පැත්තට යොමු කරන්න මේ ඒකබද්ධ විපක්ෂයේ ක්‍රියාත්මක කරන වැඩපිළිවෙලක්. දැන් මේකෙදි බලන්න අද අපි දකිනවා ප්‍රාදේශීය සභාවල ඒ වගේම නගර සභාවල සේවකයන් අද කියලා දිනවා මේ බස්වලට නැගලා අස්සම් කරන්න ඕනේ අද උදේට කියලා. ඉතින් මෙවැනි මෙයාලගේ පාලන කාලයට නතුණු සමහර ප්‍රාදේශීය සභා නගර සභා සේවකයන් අද බලපෑම් කරනවා. ඉතින් එහෙම බලපෑම් කළා තමයි අද කොළඹට මේ ජනතාව ගේන්නේ. ඉතින් අපි පැහැදිලිව කියනවා පෞගේ කාල සීමාව තුළ හැම පෝයකම ආණ්ඩු ගත්තා වගේ ඒ වගේම පෞගේ පළාත් පාලන මැතිවරණයේදී මේ කට්ටිය ගෙන ගිහී ඊළඟ මැතිවරණය අවසන් වුණ අගමැති මහින්ද රාජපක්ෂ කියලා. ඉතින් ඒකෙදි පාර්ලිමේන්තු තුල අපි දැක්කා විශ්වාස භංගයක් ගෙනව අගමැතිතුමාට විරුද්ධව. ඒකෙදිත් අපි විශිෂ්ට ජයග්‍රහණයක් අපි අගමැතිතුමා ඇතුළු ආණ්ඩු පක්ෂ අපි ජයග්‍රහණයක් ලැබුවා. එහෙමනම් අද දිනේ මොකද්ද මෙයාලා කියන්නේ? අද කියන්නේ හෙට ඉඳලා ජනතාවට කියන්නේ හෙට ඉඳලා අපි මේ රටේ පාලන බලය ගන්නවා කියලා තමයි අද කොළඹට එක්කෙන්නේ. කොළඹට එක්ක ඇවිල්ලා අද ජනතාව විශේෂයෙන්ම අද පාසල් දිනයක් පාසල් පවත්වන දිනයක් ඒ වගේම රජයේ සහ පෞද්ගලික ආයතන ගන්නවා කොළඹ ක්‍රියාත්මක දවසක් මේ ජනතාවට අපහසුකම් ඇති කරන්න අද කොළඹට ගෙනල්ලා මෙයාලා බලාපොරොත්තු වෙන කාර්ය ඉෂ්ට වෙන්නේ නැහැ. එහෙනම් මම පැහැදිලිව කියනවා ඒකාබද්ධ විපක්ෂය සිහින දකින්නවා හැම පොයින්ටම දැක්කා සීනියක් අගමැති වෙනවා කියලා. ඊට පස්සේ දැන් විපක්ෂ නායක වෙන්න සිහින දකින්නවා. එහෙනම් මම කියනවා ඒකාබද්ධ විපක්ෂයට මේ දකින්න සිහින හරියන්නේ නැහැ. මේ රටේ ජනතාව මෙයාලා කරපු වංචා දූෂණ ඒ වගේම මේ කාරණා මේ ජනතාවට අමතක වෙලා නැහැ. යහපාලනේ හැටියට අපේ රජය මම පැහැදිලිව කියන්න ඕනි මේ කාරණා සම්බන්ධයෙන් ජනතාවට අපි ජනවාරි මාසයේ 8 වෙනිදා ලබා දුන්න පොරොන්දු අපි ඉෂ්ට කරන්න ඕනි කඩිනමින්. අපිට යම් යම් ප්‍රමාද දෝෂ ඇති වෙලා තියෙනවා නම් ඒ ප්‍රමාද වෙලා තියෙන තැන් මොනවද කියලා හොයලා බලලා ඒ ප්‍රමාද වෙච්ච තැන්වල වලට විසඳුම් ලබා දීලා රටේ ජනතාව ජනමතයක් ලබා දීලා අපිට ලබා දුන්න ඒ ජයග්‍රහණ ජනතාවට අපි ලබා දෙන්න ඕන. අපේ රටට විදේශ වශයෙන් විශාල බලපෑම් ගණනාවක් තිබුණා. නමුත් අපි ඒවා යහපාලන රජයේ ජයග්‍රහණ ගණනාවක් අපි ලබාගෙන තියෙනවා. මේ වන විට අපිට අපේ අල්ලපු රට ඉන්දියාවේ ඉඳලා ඇමරිකාව දක්වා ඒ වගේම චීනයේ ඉඳලා රුසියාව දක්වා සියලුම රටවල් වල මිත්‍රත්වය අපිට අද ලැබිලා තියෙනවා. ඒ විශාල ජයග්‍රහණ අපි ලබාගෙන තියෙනවා යහපාලන රජයේ. ඒ වගේම GSP Plus වාගේ අපිට නොලැබිලා තිබුණු දේවල් අපි ලබාගෙන තියෙනවා. රටේ ජනතාවට ඒ වගේ වාසිය ඉදිරියේදී ලැබෙනවා. ඉතින් ඒ වගේම ඒ ජාත්‍යන්තර වශයෙන් අපි ලබාගත් ජයග්‍රහණ විතරක් නෙමෙයි අපේ රටේ ජනතාවටත් අපි ජයග්‍රහණ ගන්නාවක් ලබා දීලා තියෙනවා. අපි මේ රටේ වැඩ කරන ජනතාවට එයාලගේ වැටුප ජනවාරි මාසයේ ඉඳලා 2015 ජනවාරි ඉඳලා ඒ වගේම 2020 අග වෙනකොට සෑම රජයේ සේවක වැටුප දෙගුණයක් වෙන විදිහට අපි වැටුප වර්ධනය අපි ලබා දීගෙන යනවා. මේ වෙන විටත් විශාල ප්‍රමාණයක් අපි වැටුප වැඩි කරලා තියෙනවා. ඉතින් එවැනි කරුණු කාරණා ගන්නාවක් අපි ජනතාවට ඉස්ස කළ දීද්දි ඒ වගේම සමෘද්ධි සහනය ලබන අපේ රටේ ජනතාවට ඒක තුන්වෙනිකින් වැඩි කරලා අපි අවස්ථාව ලබා දීලා තියෙනවා. එහෙම කටයුතු අපි ක්‍රියාත්මක කරලා තමයි ඒකාබද්ධ විපක්ෂය අද තමන්ට තියෙන චෝදනා ගණනාවකට නඩු ගොනු වෙන අවස්ථාවේ විශේෂ අධිකරණ අපි ඇති කළා ඒවා නඩු අහන්න යන අවස්ථාවේ රටේ ජනතාවගේ එහෙම නැත්නම් රටේ ජනතාව නොමග යවන්න මෙවැනි ක්‍රියාමාර්ග අරගෙන ජනතාව අපහසුතාවයට පත් කරන්න කොළඹ වැඩ කරන ජනතාව අපහසුතාවයට පත් කරන්න පහසල් දරුවන් අපහසුතාවයට පත් කරන්න මේ මෙවැනි කටයුතු කිරීම අපි ඉතාමත් තරයේ හෙලා දකිනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම අපි කියන්න ඕනි මෙයාලා අද කියන ලොකෝට කොළඹට ගේන්න පුළුවන් අපිට විශාල සිරගක් කියලා බත් පැකට් එක දීලා අර කිව්වාගේ අරක්කු බෝතලේ දීලා අපි පැහැදිලිව කියන රජයක් හැටියට අපි මෙයාලා කොළඹට සෙනග ගෙනාව කියලා අපි බය වෙන්නේ නැහැ රජයක් හැටියට. අපි ඉදිරි කාලෙදී අපිට ඉන්නවා විශාල පිරිසක් මේ රටේ ජනතාව අපි ඉදිරි කාලෙදී කොළඹට ගෙනල්ලා අපි පෙන්නනවා රටේ ජනතාවට යහපාලනය තුළ අපි මොනවද මේ රටේ අපි ඉස්සරහට ක්‍රියාත්මක කරන්න කියන එක මතක් කරමින් විශේෂයෙන් මට අවස්ථාව දීම පිළිබඳව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මයි වචන සල්පේ අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි ගෞරව සාල්ස් නිර්මලනාද.
நன்றி குழுக்களின் தவிசாளர்களே, இன்று தபால் திணைக்கள தபால் அமைச்சினுடைய சட்ட திருத்த விடயமாக இருந்தாலும் ஒரு முக்கியமான விடயத்தை கௌரவ சபை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். நேற்றைய தினம் கும்ளமுனை தண்ணி முறிப்பில் குருந்தூர் மலையில் பௌத்த குருக்கள் நான்கு வானங்களில் சென்று பௌத்த விகாரை அமைப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அதை அந்த பிரதேசத்து மக்கள் தடுத்திருக்கிறார்கள். வன்முறை வெடிப்பதற்குரிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. கௌரவ சபை முதல்வர் அவர்களே, இதுபோன்ற விடயங்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய பாரம்பரிய வணக்கஸ்தலங்களில் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம், அது தங்களுடைய பிரதேசம், 400 மீட்டருக்கு அப்பால்தான் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், வழிபாடுகள் வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று கூறிவிட்டு பௌத்த விகாரைகளை அமைக்கின்ற நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. ஆனால் அங்கிருக்கின்ற இளைஞர்கள் பௌத்த குருக்களை தாக்க முற்பட்டிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய அங்கிருக்கின்ற பிரதிநிதிகளின் தலையிட்டால் அது தடைப்பட்டிருக்கிறது. கௌரவ சபை முதல்வர்களே, இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தை நீங்கள் சற்று தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வாருங்கள். இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நல்ல முயற்சிகளை அந்த திணைக்களம் குழப்புகின்ற நடவடிக்கையில்தான் இந்த செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் செம்மலை பிரதேசத்தில் ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது. அந்த பிள்ளையார் ஆலயம் இருக்கின்ற அந்த இடத்தை தொல்பொருள் ஆட்சி திணைக்களம், அது தங்களுடைய தொல்பொருள் என்று கூறிவிட்டு அங்கு ஒரு பௌத்த குரு அங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார் பௌத்த ஆலயம் அமைப்பதற்காக. அதேபோல் நேற்றைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்ணிமுறுப்பு பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. வவுனியா வடக்கு நெடுங்கணியில் இருக்கின்ற வெடுக்கனாரி மலையில் இருக்கின்ற லிங்கேஸ்வரர் ஆலயத்தை வழிபடுவதற்கு தற்காலிகமாக விடுத்திருந்தாலும் தற்போது இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள், நீங்கள் வழிபடுவதாக இருந்தால் 400 மீட்டருக்கு அப்பால் சென்று வழிபடுங்கள் என்று. அதேபோல் மன்னாரில் திருக்கேஸ்வரத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக இருந்த நிலங்கள் அவர்களுடைய உறுதிக்காணிகளில் தொல்பொருள் ஆட்சி திணைக்களம் தங்களுடைய நிலங்கள் என்று கூறிவிட்டு அங்கு பௌத்த விகாரைகள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் என்னதான் அபிவிருத்தி விடயங்களை முன்னெடுத்தாலும் தமிழர்களுடைய பாரம்பரிய வணக்கஸ்தலங்களில் நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்வதென்பது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக அமைகின்றது. இன்றைய இந்த விவாதத்தில் இந்த அரசாங்கத்திற்கு நான் இந்த விடயத்தை தெளிவாக கூறுகின்றேன். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய இந்த நடவடிக்கையும் ஒரு சில பௌத்த குருமார்களுடைய நடவடிக்கையும் எங்களுடைய பாரம்பரியமான வணக்கஸ்தலங்கள், பாரம்பரியமான எங்களுடைய அடையாளங்களை அளிப்பதற்கு தமிழர்கள் பூர்வீகமாக இருந்தார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை அளிக்கின்ற நோக்கமாக இந்த செயற்பாடுகள் திட்டமிட்டு நடைபெறுகிறது. அது அரசாங்கத்திற்கு ஜனாதிபதியோ பிரதமரோ அல்ல சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அதில் இருப்பதாக காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் மிகப்பெரிய திட்டமிட்டு இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எங்களுடைய தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் எச்சரிக்கிறார்கள். மக்கள் எச்சரிக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால், இந்த அரசாங்கம் செய்கின்ற சகல விடயங்களிலும் இருக்கின்ற பிழைகளை அவர்கள் மாறி அரசாங்கம் இந்த நல்லாட்சி என்று கூறிவிட்டு எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய அடையாளங்களை அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது அங்கிருக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மிகவும் கோபமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தொலைபேசியில் எடுத்து எங்களிடம் மிகவும் காண்டமான முறையில் பேசுகிறார்கள். நீங்கள் பாராளுமன்றம் செல்கிறீர்கள், இங்கிருக்கின்ற நிலங்கள் எங்களுடைய வணக்கஸ்தலங்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கு பிறகு இந்த அரசாங்கத்தினுடைய விடயங்களுக்கு ஆதரவளிக்க போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஆகவே கௌரவ சபை முதல்வர் அவர்களே, இந்த விடயத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய இந்த விடயம் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்திய விடயமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய கவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஜனாதிபதி பிரதமருடைய கவனத்திற்கும் நான் இந்த விடயங்களை கொண்டு வருகின்றேன். தமிழ் மக்களுடைய பாரம்பரியமான வழக்க ஸ்தலங்கள், பாரம்பரியமான அடையாளங்களை அழிக்கின்ற முயற்சியில் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் பௌத்த குருமார்களை வைத்து அதை திட்டமிட்டு செய்கிறது. ஆகவே இதற்குரிய நடவடிக்கையை மிக விரைவில் எடுக்காவிட்டால் மக்களுடைய ஆணையை கேட்டு இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் செல்ல முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் கூறி இதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்கிறேன். நன்றி.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று தபால் அலுவல்கள் அஞ்சல்கள் தொடர்பாக கட்டணங்கள் சட்டத்தின் கீழ் 197 பிரிவின் கீழே கட்டணங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற இந்த மசோதா இங்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இதிலே கேபினட் அப்ரூவல் கிடைக்கப்பட்ட பிறகு இங்கு கொண்டுவரப்படுகின்ற இந்த திருத்த சட்டம் 2014 நான்கு வருடங்கள் கொண்டு வரப்பட்டு கட்டண மாற்றங்கள் செய்யப்பட்டன. தற்பொழுது இது 4 பிறகு மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தபால் சேவை என்பது ஆரம்ப காலத்திலே அது சேவையாகவே கருதப்பட்டது. தபால் சேவை என்றே அதற்கு பெயர் வைக்கப்படுகின்றது. இப்பொழுது தபால் துறையாக மாற்றம் பெற்று இதோடு தொடர்புள்ள பல நிறுவனங்கள் இந்த தபால் சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே ஏற்பட்ட இந்த நாட்டிலே பரவலாக தபால் துறையைச் சேர்ந்தவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏழை எளிய மக்கள்தான் இந்த தபால் சேவையை நாடி நிற்கின்றார்கள். நன்கு வசதி படைத்தவர்கள் இன்று தபால் துறை பல்வேறு அம்சங்களை கொண்டிருந்த போது அதனுடைய சேவை மக்களுக்கு சென்றடைந்தது. இன்று தேசிய சேமிப்பு வங்கி தபால் துறையிலே அன்று கிழிந்த பண ஓலைகளை கூட ஒட்டி அங்கு அவர்களுடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்பாக கருதினார்கள். இன்று அது சேமிப்பு வங்கிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. தனியார் துறையினர் தபாலகங்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட தபால் சேவை தனியார் துறையினுடைய கைகளுக்கு சென்றிருக்கின்றது. இந்த நிலைமையிலே தபால் ஊழியர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சமுடுகின்ற நேரத்திலே தான் அவர்கள் இந்த நாடளாவிய ரீதியாக அவர் செய்த வேலை நிறுத்தம் இந்த நாட்டிலே இருக்கின்ற சாதாரண பாமர மக்களுடைய நம்பிக்கை இலக்கு செய்திருக்கின்றது. அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்ற தங்களுடைய பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு எத்தனையோ பார்சல்களை கொரியர்களை அவர்கள் அனுப்ப நினைக்கின்ற போது மாதக்கணக்கிலே அவை அழிந்து போன அல்லது அவர்களை சென்றடையாத ஒரு சூழல் உருவாகியது. இப்பொழுது தனியார் மீது இருக்கின்ற நம்பிக்கை அரச ஊழியர்களான தபால் சேவையிலே இல்லாமல் போகப்பட்டிருக்கின்றது. இன்று தபால் சேவையிலே பல்வேறுபட்ட மக்களும் அதனை நம்பியிருந்த போது அதனுடைய 100% நம்பிக்கையை தற்பொழுது தபால் சேவை இழந்திருக்கின்றது. அண்மையிலே நடைபெற்ற இந்த வேலை நிறுத்தம் அமைச்சர்களால் அல்லது இங்கிருக்கின்ற முக்கிய அமைச்சுக்களால் நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுடைய எல்லையை மீறியது. இதன் காரணமாக 10,000,000,000 ரூபாய்கள் இந்த நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, தபால் சேவையிலே பல ஊழல்களும் பல விடயங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. பல்வேறுபட்ட காசோலைகள் அல்லது கொடுப்பனவுகள் இந்த மாதக்கணக்கிலே தேங்கி கிடந்ததன் காரணமாக அவர்களுடைய நிதிகள் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த தபால் சேவையை இன்று அர்த்தமற்றதாக ஆக்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற சுகாதார சேவை, கல்வி சேவை, போக்குவரத்து என்பனவை கூட பொதுமக்களுடைய நம்பிக்கையை இழந்தவர்கள் இன்று
தனி இன்று வீதிகளிலே இறங்கி போராடுகின்றார்கள். இன்று நடைபெறுகின்ற ஒரு அர்த்தமற்ற ஊர்வலத்திலே சுகாதார சேவையைச் சேர்ந்த அதனுடைய பிரதிநிதிகள் அவர்கள் இந்த இதனை ஊக்குவிப்பதற்கும் அதிலே பங்கு கொள்வதற்கும் தூண்டியிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார துரித அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நமது ஆட்சியாளர்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிலைமையிலே எதனை நாங்கள் மட்டுப்படுத்துவதற்கு இந்த பாராளுமன்றத்திலே அதி உச்ச பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இங்கு கண்டதற்கெல்லாம் வீதிகளிலே இறங்கி போராடுகின்ற ஒரு சூழலை அத்தியாவசிய சேவையிலே இல்லாமல் செய்ய வேண்டும். சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து என்கின்ற விடயத்திலே நாங்கள் மிக கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அண்மையிலே இன்று ரயில்வே டிபார்ட்மெண்ட் அது செய்த வேலை நிறுத்தம் இந்த நாட்டிலே பரீட்சார்த்திகளை கூட கவனத்தில் கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் கம்பஹா, கடுத்துறை, குருநாகல் போன்ற மாவட்டங்களிலிருந்து இந்த தலைநகரை நோக்கி வேலைக்கு வந்தவர்கள் எல்லாம் வீதிகளிலே தள்ளாடியதை நாங்கள் கண்டோம். வீதிகளிலே இறங்கி அவர்கள் வீட்டுக்கு செல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் மாதாந்தம் ஒரு கொடுப்பனவை கொடுத்துத்தான் இந்த சேவைகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அரசுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. கல்வியிலும், சுகாதாரத்திலும், தபால் சேவையிலும், போக்குவரத்திலும் இந்த அரசியல் நடவடிக்கைகளை வங்குரோத்து தலங்களை பாவிப்பதற்கு இடமளிக்க கூடாது. அது மட்டுமல்ல, இன்று 60 வயதுதான் ஒரு அரச ஊழியனுடைய வயதெல்லியாக பென்ஷனுக்குரிய நாளாக கணிக்கப்படுகின்ற போது இன்று அதிகமான திணைக்களங்களும் அதிகமான அமைச்சர்களும் 35 வயதுக்கும் கீழ்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது. இதிலே தபால் சேவை என்கின்ற அடிப்படையிலே வயது முதிர்ந்தவர்கள் 35க்கு மேற்பட்ட 45 வயது வரை உள்ளவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பதன் மூலம் 10 வருஷ சேவை அவர்களுக்கு அரச ஊழியர்களாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு பென்ஷனுக்கோ அல்லது ஃபண்டுக்கோ தகுதியுடையவர்களாக மாறுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த தபால் திணைக்களம் வயதெல்லையை 35லிருந்து 45 அதிகரித்து இந்த நாட்டிலே விரக்தியுற்றிருக்கின்ற இளைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தை விட வாய்ப்பு வழங்க வேண்டும். திருகோணமலை மாவட்டத்திலே 11 DS டிவிஷனிலே 13 உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கின்றது. இதிலே நகரத்தை பற்றி, நகர பிரதேசங்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் கிராம பிரதேசங்கள் ஒரு பிரதேசவை 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. 23 உபதவாலகங்கள் அந்த பிரதேசத்திலே தேவைப்படுகின்றது. தம்பலகாமத்திலே உதாரணத்துக் கொண்டு சபை தலைவர்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அங்கிருக்கின்ற தபால முள்ளிப்பத்தானை தம்பலகாம பிரதேசத்துக்கு 3 பிரதேசங்களில் இருந்து கடிதங்கள் செல்கின்றது. ஒன்று கந்தளாய், மற்றது கிண்ணியா, மற்றது திருகோணமலை. இந்த 3 பிரதேசங்களில் அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் தான் அங்கு பிரிக்கப்பட்டு தம்பலகாமத்துக்கு அனுப்பப்படுகின்றது. இதனால் இன்றைக்கு நாளைக்கு வாருங்கள் என்று அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் கூட 5 நாட்களுக்கு பிறகு கிடைக்கின்றது. அவருடைய அதற்கான அவருக்கான சந்தர்ப்பம், உரிமை மறுக்கப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். எங்களுடைய தபால் அமைச்சர் அவர்கள் இன்று இந்த சபையிலே இல்லை. ஆனால் பலமுறை கூறியிருக்கின்றேன், அங்கு முள்ளிப்புத்தான என்கின்ற தம்பலகம் பிரதேசத்திலே ஒரு மத்திய தபாலகம் அமைய வேண்டும், அதற்கான இடத்தை பிரதேச சபை ஒழுங்கு செய்தார்கின்றேன் என்று கூறினார்கள். அதிலே அப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய நேரடியாகவே தபால் பொதிகள் அல்லது அவர்களுடைய ஏஜென்டான கடிதங்கள் அங்கு செல்ல முடியும். இன்று இந்த நவீன காலத்திலே உங்களுக்கு தெரியும் தபால் உரைகளை யாரும் நம்பியிருக்கவில்லை. இன்று நவீன கருவிகள் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கின்றது. முதல் தபால் தொலைத்தொடர்புகள் அமைச்சாகவே இருந்தது, இப்பொழுது டெலிகாம் அதாவது தொலைத்தொடர்புகள் அமைச்சு வேறாகவும் தபால் அமைச்சு வேறாகவும் இருக்கின்றது. பொருத்தமற்ற அமைச்சுகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இதைத்தான் அன்று வீதி, போக்குவரத்து, மின்சாரம் ஒரு அமைச்சுக்கு இருந்ததன் காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள். இன்று சிலரை கௌரவப்படுத்த வேண்டும் அல்லது சிலருக்கு அதனை வழங்க வேண்டும் என்பதற்காக அர்த்தமற்ற வகையிலே அமைச்சுகள் பிரிக்கப்பட்டு, டிபார்ட்மெண்ட்கள் பிரிக்கப்பட்டு இன்று வழங்கப்படுகின்ற போது அதன் சேவையை மக்கள் பெற முடியாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றார்கள். எமது மாவட்டத்திலே பல்வேறுபட்ட தொல்லைகளுக்கு மத்தியிலே 30 வருட யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டத்திலே திருகோணமலை மாவட்டம் கிழக்கு மாநிலம் முக்கியமானது. அங்கு நகரப்பகுதியை அனுபவிக்கின்றவற்றை பிரதேச கிராமப்புறங்களிலே அனுபவிக்க முடியாத சூழலில் இருக்கின்றது. இந்த தபால் சேவையிலே நாங்கள் வைத்த கோரிக்கைகளை உபதபாலகங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அங்கு நவீன கட்டட வசதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அன்று 2003 எங்களுடைய முன்னாள் தபால் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கி மாக்கார் அவர்கள் இருந்தபோது ஒதுக்கப்பட்ட நிதியை தவிர எந்த ஒரு அமைச்சுக்கும் அங்கிருக்கின்ற எந்த தபாலகங்களுக்கும் புதிய கட்டடங்களுக்கான எதுவும் கொடுக்கப்படவில்லை. இன்றிருக்கின்ற நவீன கருவிகள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அங்கிருக்கின்ற சேவையை நவீனமயப்படுத்தி ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை இங்கு சொல்வதற்கு துரதிருஷ்டவசமாக அங்கு அறைகளிலோ அல்லது இங்கு அவையிலோ அமைச்சரையும் அதிகாரிகளையும் நான் காணவில்லை. இவர்களுக்கு விநயமாக நான் கூறிக்கொள்வது, இந்த தபால் சேவை என்பதை அந்த ஊழியர்களுக்கு ஒரு பாடத்தை போட்ட வேண்டும். இது சேவை, இது தபால் சேவை என்பது இன்று நேற்றல்ல, இது 200 வருடங்களை இன்று தாண்டி இருக்கின்றது. 1798 இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்ட இந்த தபால் சேவை இன்று 220 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றது. இங்கு ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்னவென்றால், அந்த தபால் சேவையிலே மக்கள் அனுபவித்தவற்றையெல்லாம் இன்று இழந்து நிற்கின்றார்கள். அதன் டிபார்ட்மெண்ட்கள் பிரிக்கப்பட்டு அர்த்தமற்றதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே எமது மாவட்டத்திலே அந்த தபாலகங்களையும் வேலை வாய்ப்பிலே 35-45 இடைப்பட்டவர்களுக்கும் வழங்கி இன்றைய கட்டணங்கள் சாதாரண பாமர மக்களை பாதிக்க அந்த வகையிலே நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
கௌரவ யோகேஸ்வரர்.
கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று தபால் சார்பான இந்த நிலையில் பேசுவதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டம் சார்பாக சில விடயங்களை இச்சபையிலே தர வேண்டியவனாக இருக்கின்றேன். மட்டக்களப்பு பிராந்திய தபால் காரியாலயம், அந்த காரியாலயத்திலிருந்து பாணமை தொடக்கம் திருவண்ணாமலையின் எல்லையாக இருக்கின்ற கதிரவழி மட்டும் தபால் பொதிகள் கொண்டு செல்லப்படுகின்றன. ஆனால் அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகனமோ மிகவும் மோசமான நிலையில், பழுதடைந்த நிலையில் உள்ளது. மிக நீண்ட காலத்துக்கு முன்பு வழங்கப்பட்ட அந்த வாகனம் தற்போதும் தள்ளித்தான் அந்த வாகனத்தை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் வாகனங்கள் இருப்பதன் காரணமாக அந்த தபால் பொதியை கொண்டு செல்வதில் பல தாமதங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகின்றனர். எனவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்தி இந்த தபால் பொதிகளை கொண்டு செல்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய தபால் அலுவலகத்திற்கு 2 வாகனங்களை வழங்க வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு மட்டக்களப்பு பிராந்திய தபால் தரம் பிரிக்கும் நிலையமாக அது இருப்பதன் காரணமாக இரவு வேளைகளில் தபால் உத்தியோகத்தர்கள் நின்று அந்த கடமைகளை செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடியதான எந்த ஓய்வறையும் அங்கு இல்லை. ஆகவே மட்டக்களப்பு பிராந்திய தபாலகத்தில் ஒரு ஓய்வு அறை ஏற்படுத்தப்பட வேண்டும். இரவு வேளையில் கடமையில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த ஓய்வு அறை அவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக அமைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இங்கு நான் இந்த தபால் அமைச்சின் இந்த விவாதத்திலே வைத்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் 10 வருடங்களுக்கு முன் வழங்கிய கணனிகள் தான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தபாலகங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் புதிய முறையிலே நவீனமான கருவிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அந்த தபாலகங்களில் இருக்கின்ற கணனிகள் மாற்றப்படவில்லை. ஆகவே அமைச்சரவர்களே, மிக முக்கியமான சேவையை வழங்குகின்ற இந்த தபால் சேவையை நாங்கள் திறம்பட நடாத்த வேண்டும். ஆகவே அமைச்சரவர்கள் இதிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட 30 கழனிகளை அவர் வழங்க முன்வர வேண்டும். அதில் மாவட்ட பிராந்திய தபாலகத்திற்கு 4 கழனிகள் தேவையாக இருக்கின்றது. அதனையும் வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு மட்டக்களப்பு பிராந்திய காரியாலயத்தை கண்டு ஒரு போட்டோகாப்பி, அதாவது போட்டோகாப்பி இயந்திரம் இல்லாமல் ஒரு பெரும் குறையாக இருக்கின்றது. மக்கள் அவசியத்தின் நிமித்தம் அந்த தபாலகத்திற்கு வந்தாலும் அதனை போட்டோகாப்பி செய்ய வேண்டிய விடயங்கள் ஏற்பட்டால் அவர்கள் தூர இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இதனால் அவர்களது சேவை காலதாமதம் அடைகின்றது. ஆகவே மட்டக்களப்பு காரியாலயத்திற்கு ஒரு போட்டோகாப்பி இயந்திரத்தை பொதுமக்கள் பாவனைக்கும் காரியாலய பாவனைக்கும் மேற்கொள்ளும் வகையிலே வழங்க வேண்டும் என்று தபால் அமைச்சர் இங்கு இல்லாவிட்டாலும் அவருக்கு இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே சில தபால் கந்தவர்கள் இன்றும் வாடகை கட்டிடத்தில் தான் இருக்கின்றது. குறிப்பாக களுவாஞ்சிக்குடி தபால் கந்தோர் தனியார் கட்டடத்தில் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நிலையான கட்டடம் இல்லை. ஆகையால் அமைச்சர் அதற்கு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான காணியை பெற்று அதற்கு தேவையான அளவிற்கான கட்டிடங்களை அமைத்து கொடுத்து அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அது இன்று வரையில் பல மக்களுக்கு சேவையை வழங்கி கொண்டிருக்கின்ற நிலையிலும் பல வசதிகள் குறைபாட்டுடன் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அதனை பார்வையிடுவார்கள் அது உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு மட்டக்களப்பு கோட்டமுனை தபாலகத்திற்கு காணி இருக்கின்றது. அந்த கோட்டமுனை தபாலகம் கூட இன்று வரை வாடகை கட்டிடத்தில் தான் இருக்கிறது. அவை அதற்கு காணி இருக்கின்றது. அந்த காணியிலே ஒரு கட்டிடத்திற்கான நிதியை ஒதுக்கி அமைச்சு உடனடியாக கட்டிடத்தை அமைத்து அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் இப்போது இருக்கின்ற கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் முன்பு இருந்த வாகனேரி தபாலகமானது யுத்த காலத்திலே அங்கு இயங்க முடியாத சூழலினால் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற காவத்துமுனை என்கின்ற பகுதியில் அது கொண்டு வரப்பட்டது. அது இப்போதும் வாகனேரி தபாலகம். யுத்தம் முடிவிட்டதும் மக்கள் அந்த பகுதியிலே குடியேறி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தபாலகம் இன்றும் காவத்துமுனையில் தான் இருக்கின்றது. ஆகவே அமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்தி காவத்துமுனைக்கு ஒரு உபதபாலகத்தை உருவாக்கி மற்ற வாகனேரிக்கு அந்த தபாலகம் மீண்டும் சென்றடைவதற்கு வழியேற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் கட்டுமுறிவு ஆண்டாங்குள பகுதி மக்கள் உரிய நேரத்திற்கு கடிதம் கிடைக்கவில்லை என்று கவலை தெரிவிக்கின்றார்கள். ஏனென்றால் 19 கிலோமீட்டர் கதிரவழியிலிருந்து செல்ல வேண்டும். ஆகவே அங்கு அந்த பகுதியில் கடமையாற்றுவதற்கு என தனியான ஒரு தபால் உத்தியோகத்தினை நியமிக்க வேண்டும் என்று இந்த சபையிலே அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இதே அத்தோடு மக்கள் தர்ம பணம் பெறுகின்ற நிலைமை இன்று தபாலகத்திலே தர்ம பணத்திற்காக ஒவ்வொரு மாதமும் மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது புனிதமான ஒரு சேவை. ஆகவே அந்த சேவையை அவர்கள் பணத்தை பெறுவதற்காக ஆட்டோ கூலியாக அவர்கள் பெருந்தொகையை செலுத்தித்தான் வர வேண்டியிருக்கிறது. ஆகவே தபால் கந்தோரின் உத்தியோகத்தர்கள் உரிய கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் உரிய கிராமங்களுக்கு சென்று அந்த தர்ம பணத்தை அந்த மக்களுக்கு வழங்குவதற்கேற்ற ஒழுங்கமைப்பை அமைச்சர் செய்ய வேண்டும். தபாலகத்தைத்தான் அவர்கள் நாடி வர வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாற்றி அந்த கிராமத்தை நாடி தபால் உத்தியோகத்தர் சென்று தர்ம பணங்களை வழங்குகின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்திலேயே கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
ஹெக்டர் அப்புகாம்.
ஸ்வாபத்மனி முத்துமாட்ட சுத்துவந்தேனோ வியவஸ்தாவில் அபாதிம சம்பந்தவ அது விசேஷன்ம தெப்பல் சேவை சம்பந்தம் எத்தனை தெப்பல் காசு சம்பந்தவ நியம சம்பந்தம் கதாகரான் மேலாவதி கதாகரான்னா பெஹதிலிவ தெப்பல் சேவைய கொஹமதமே ஸ்ரீலங்காவே அத்தீத்தே இந்தலா ரட்டத்துல ஜனதாவட சேவாவ செப்பவியக்கீன் மேவ எம்சி அகே கிரீமக்கு அப்படி கலையுத்து ஹேத்துவ அத்தீத்தே இந்தலா சன்னிவேதனை எம்தான் அத்தீத்தே இந்தலா மே பணிவிட தனுவத்கர்ண கிரமவேதேதி அர கமே பியூங் மகத்தேட்ட விசால தனக் திபுனா இதாகாமி விசேத சலகில்லக் திபுனா ஏ சலகில்லத்தெக்க இதா இந்தலா ஏ பெந்திச்ச தெப்பல் சேவைய தமாய் அத நவீன கிரமவேதத்தெக்க நவீன பாசுகாங் எக்க அது வினஸ் கிரமேகட கந்துல கிரியாத்மகவே கமசா நகர ஜாத்தியந்தரவாசியம் சம்பந்திகரனே மே சியல்ல சித்தக்கரான் இன்சா அது மைதான அந்தர்ஜாலே ஹரஹா விசேஷ பாசுகாங் சபேன கமன்ம அப்படி தக்கினவா வினத் சேவாவால் மே தெப்பல் காரால் மகிங் கமே சித்தக்கரணும் ஏதமாய் இதா விஸ்ராம வெட்டும கெவனேக்கு எமனத்தான் பிம்படிய கீனேக்கு கெவனேக்கு மே கட்டு தெப்பல் காரியாலயம் தமாய் சித்தக்கரு அதத் மகிதான சமஹார கங்கல தெப்பல் காரியாலயில் மே காரிய சித்தக்கரணும் பெங்கு லங்க நத்தி தங்க இவகே மகிதான අනිකුත් පාසුකම් ටිකත් ගෙවීම් කරන ගම්වල ජනතාවට ගෙවීම් කරන පාසුකම් ටිකත් තැපැල් කාර්යාල වලින් සලකනවා මම හිතන්නේ කරගෙන යනවා කාලයක් තිස්සේ විශේෂයෙන්ම ග්‍රාමීය ප්‍රදේශවල මොකද නාගරික ප්‍රදේශවල ඊට වඩා වෙනස් අද බැංකු ක්‍රමයත් එක්ක ඒ බැංකුවල සම්බන්ධීකරණයත් එක්ක ඒ නිසා මම හිතන්නේ අපි මේ එතුමල්ලා මේ ආයතනය මේ සමස්ත රට වෙනුවෙන් කරපු සේවය අපි යම්කිසි අගය කිරීමකට ලක් කරන්න ඕන කියලා තමයි මම විශ්වාස කරන්නේ. ඒ නිසා අපි මේ අගය කිරීමත් එක්ක අපි ප්‍රාර්ථනා කරනවා විශේෂයෙන්ම තැපැල් සම්බන්ධව ඉන්න අපේ අමාත්‍යංශයේ ගරු අමාත්‍යතුමා ප්‍රමුඛයේ සියලුම දෙනාට තවදුරටත් ග්‍රාමීය වශයෙන් තැපැල් සේවයේ අත්‍යවශ්‍යභාවය තියෙන නාගරික ප්‍රදේශයට අමතරව ග්‍රාමීය ප්‍රදේශවල තියෙන තැපැල් අවශ්‍යතාවය විශේෂයෙන්ම පණිවිඩ හුමාරු තියෙන අවශ්‍යතාවය සම්බන්ධයෙන් විශේෂ වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්න කියලා මොකද අපි දකින සමහර වෙලාවට තැපැල් කාර්යාල ඉදි කරන්න කියන්නේ තමුන්ට පෞද්ගලිකව ඉදි කරන වැඩසටහනක් තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. සා පෞද්ගලික ඉදි කරද්දී ප්‍රශ්න රාශියකට සමහරලාට ගම්වල මුහුණ දෙන්න තැන් තියෙනවා. අපි සහයෝගය දක්වපු අවස්ථා තියෙනවා. මම හිතන අමාත්‍යංශය ඊට වඩා වැඩි උනන්දුවක් එහෙම නැත්නම් සොයා බැලීමක් මේ සම්බන්ධව කළ යුතු වෙනවා හා සමානවම පහසුකම් ටික වැඩියෙන් සපයන්න සමහර ගම්වල තියෙන අඩුපාඩු සම්බන්ධ. ඒ වගේම දැන් අද දවස බොහොම පාළුවයි පාර්ලිමේන්තු. අද දවසේ අපි ආණ්ඩු පක්ෂයයි විතරයි ඉන්නේ. විපක්ෂය නෑ අද. විපක්ෂයට අමුතු චූන් එකක් හැදිච්ච දවසක් අද. අපිත් අවුරුදු 20ක් තිස්සේ කාලයක් මේ චූන් එක අපිටත් තිබුණා එදා. ඒ චූන් එක තමයි අද පෙරලනවා හෙට පෙරලනවා අනිද්දා පෙරලනවා කියලා ආණ්ඩුව අර මොනවදෝ වැටෙනවා වගේ පස්සෙන් යන වැඩපිළිවෙල අපිත් කරා කාලයක් තිස්සේ. එදා අපිට මතකයි එහෙම කරගෙන ආවට පස්සේ ජනතාව සමහර වෙලාවට අපි අඬ ගහපුවාම එන්නේ නැහැ මොකද ඇත්තටම ආණ්ඩුව පෙරලලා නැති නිසා. අද මේ දේම සිද්ධ වෙලා තියෙනවා කාලයක් තිස්සේ මේ රට කාලකන්ණි කරපු මේ රට කාබාසීනය කරපු නැති කරපු මේ රටේ හොරගම් කරලා වංචා කරලා දූෂණය කරලා රටේ තියෙන ප්‍රජාතන්ත්‍රවාදය නැති කරපු මේ කණ්ඩායමට නැවතත් මේක පළ දීලා අද මෙයට මේක කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. හැබැයි මෙතන ප්‍රශ්නයක් තියෙනවා. මෙය මේක කරද්දී රටේ මොකද්ද තියෙන වාතාවරණය? රටේ අපි ගමේ තියෙන පාර හදනවා නම් ගමේ තියෙන පාසලේ අඩුපාඩු ටික සම්පූර්ණ කරලා ඒ අධ්‍යාපන සේවා නිවැරදිව අපි ලබා දෙනවා නම් ගමේ ලදරු පාසල හදනවා නම් මාතෘ සහායනය අපි හදනවා නම් රෝහල අපි හදනවා නම් ඒ විතරක් නෙවෙයි ගමේ පන්සල පල්ලිය දේවස්ථාන මේ ටිකත් අපි හදනවා නම් මේ සියල්ල සිද්ධ කරන ගමම්ම අපි සමෘද්ධිය වැඩියෙන් ගමේ ඉන්න දුප්පත් අයට දෙන්න වැඩපිළිවෙළ සකස් කරලා ඒක ක්‍රියාත්මක කරනවා නම් ඒ විතරක් නෙමෙයි නිවසක් නැති අයට අපි නිවසක් හදලා දෙනවා නම් ඉඩමක් නැති කෙනෙකුට අපි ඉඩමක් ලබා දෙනවා නම් මේ වෙලාවේ අවුරුදු ගණනාවක් අවුරුදු 40ක් සමහරට 30ක් 20ක් කාලයක් තිස්සේ ආණ්ඩුවේ ඉඩමක හිටපු අයට සින්නක් කරවපුවක් අපි දෙනවා නම් ඒ වගේ ගම් පෙරළියේ වැඩසටහන යටතේ අනිකුත් පාසුකම් ටික සකස් කරමින් අද ගමේ යටතල පාසුකම් ටික සම්පූර්ණ කරනවා නම් ඒ වගේම අඩු ආදායම් ලබන අපේ ජනතාවට යම්කිසි ව්‍යාපාරයක් කරන්න අවශ්‍ය කරන ණය මුදල එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා යටතේ ලබා දෙන මෙරසනත් ක්‍රියාත්මක වෙනවා නම් එහෙනම් මොනවටද මේ විපක්ෂය ආද එළියට බහලා තියෙන්නේ මොකද්ද මෙයාට තියෙන ප්‍රශ්නයද මෙයාට ප්‍රශ්නයක් කියන්න පුළුවන්ද මෙන්න මේකයි ප්‍රශ්නේ කියලා හැබැයි ප්‍රශ්නේ තියෙන්නේ පැහැදිලිව කියන්න ඕන ආණ්ඩුවේ තියෙන විපක්ෂයට දීලා තියෙන තන සම්බන්ධ අඩුපාඩු නිසා තමයි ඒ අඩුපාඩු නිසා තමයි මේගොල්ලෝ මේ එළියට බහින්. අපි යහපාලනය කියලා සංකල්පයක් හදාගෙන අපි ආණ්ඩු කරන්න පටන් ගත්තේ කොහොමද? අපි කොමිසම් සභා ටික දාගෙන ඒවල ඔක්කොම වල අපි හිර කරගෙන අපිට විශේෂයෙන්ම මැතිවරණය කරද්දී එහෙම නැත්නම් රාජ්‍ය පරිපාලනය එක්ක සම්බන්ධ වෙද්දී පොලිසිය එක්ක සම්බන්ධ වෙද්දී අපිම නීති ටික දාගෙන අපි දේශපාලනයට පරිබාහිරව රටගෙන හිතලා රටේ වැඩ කටයුතු කරන්න කියන නිසා තමයි මේ ඇයට මේ නිදහස ලැබුණේ. ඒ නිසා අපේ ප්‍රජාතන්ත්‍රවාදී නිදහස අයුතු ලෙස පාවිච්චි කරලා යම් කිසි වැඩපිළිවෙලක් මෙරට ක්‍රියාත්මක කරනවා නම් අපි ආණ්ඩුවෙන් ඉල්ලනවා යහපාලනය කියන සංකල්පේ නෙමෙයි හරි දේශපාලනය කරන්න අපි සියලු දෙනාම පෙළගැහෙන්න ඕන කාලයක් මේක. එහෙමනම් රටේ සමස්ත ජනතාවට අපි හොඳ වැඩ කොටසක් කරනවා නම් රටේ ජනතාව ජීවත් කරන්න අවශ්‍ය කරන සැලසුම් හදලා අපි අවුරුදු ගාණක් ඉස්සරහට ජාත්‍යන්තරයත් එක්ක සම්බන්ධතාවය ඇති කරගෙන රට නැවත ගොඩනගන්න වැඩ පිළිවෙල සකස් කරනවා නම් එහෙනම් එවැනි සකස් කරන මොහොතක මේ අය පාර්ට බැහැලා උද්ඝෝෂණය කරනවා නම් එතන තියෙන වෙනත් ප්‍රශ්නයක්. ඊළඟ අනිත් කාරණාව තමයි මේ උද්ඝෝෂණ ටික කරන්න අපිට ආරංචි අද ඇවිල්ලා තියෙන හැම බස් එකකටම රුපියල් 50,000කට වඩා ලබා දීලා තියෙනවා. එහෙනම් මේ බස් රථයේ කුලිය, ඒ බස් රථයේ එන අයට කෑම බීම ටික, ඊළඟට ඒ බස් රථයේ එන අයට අරක්කු ටික, ඊළඟට ඒ බස් රථයේ එන අයගේ අනිත් අඩුපාඩුකම් සම්පූර්ණ කරන්න මෙච්චර මුදල් ප්‍රමාණයක් ලැබුණේ කොහෙන්ද කියන එක මේක අපි හොයන්න ඕන. මොකද මෙච්චර මුදල් ප්‍රමාණයක් වියදම් කරන්න කවුද මේක වියදම් කරේ? කවුද මෙයාට මේ මුදල් ටික දුන්නේ? එහෙම නැත්නම් මේ අය ගාව කොතනද මේ මුදල් ටික තිබුණේ? ඒ නිසා අපි හැමදාම කිව්වා සමානව මේ මුදල් කොතන හෝ තියෙනවා. ඒ කොතන හෝ තියෙන තැනකින් තමයි මේක වියදම් කරන්නේ. එහෙනම් මේ වියදම් කරන ක්‍රමවේදය ආණ්ඩුව සෙවිය යුතුයි. යම්සි වැඩ පිළිවෙල සකස් කළා සෙවිය යුතුයි. මොකද හේතුව මේ මුදල් පාවිච්චි කරලා රටේ තියෙන ජනතාවගේ අයිතීන් නැති කරන්න තමයි අද මේ අය සූදානම් වෙන්නේ. මොකද මේ අය අයිතීන් නැති කරන්න ගන්න වැඩපිළිවෙල මට මතකයි, මම දැක්කා වාසුදේව නානායක් අර මැතිතුමා කිව්වා අපි අද එන්නේ කොළඹ අක්‍රීය කරන්න කියලා. හරි, ඒගොල්ලෝ කොළඹ අක්‍රීය කරන්න අද එනවා කියපු පණිවිඩය නිසා කොළඹට එන පාසල් ළමයා ආවේ නැහැ. ලෙඩාවට බේත් ගන්න හිටපු කෙනා ලෙඩාව අරගෙන ආවේ නැහැ. ඊළඟට කාර්යාලවල වැඩ කටයුතු කරගන්න හිටපු ජනතාවට කාර්යාලවල වැඩටි කරගන්න බැරුව ඒ අය පැමිණියේ නැහැ කොළඹට. මොකද ඒ අයට ඇවිල්ලා මේ පාරේ රස්තියාදු වෙලා මේ අවුවට වේලිලා කර වෙලා ආපහු නැන්ද නිකම්ම නිකන් යන්න බැහැ කියන මතය එයාට ආවා. ඒ නිසා ඒ විතරක් නෙමෙයි, මෙයාගේ තියෙන අතීත, මේගොල්ලන්ගේ තියෙන වැඩසටහන් අතීතයත් එක්ක ගත්තාම මෙයාගේ පුරුද්දෙන් හැම තිස්සෙම අනිකාර ටොක්කක් කන්නලා ඔගේ සාක්කුවේ තියෙන එක අරගෙන යන පුරුද්දක් මෙයාට තිබුණා. ඒ නිසා ජනතාව බය වුණා නගරට එන්න. නගරට ආවට පස්සේ මංකොල්ලකයි කියලා මේ කණ්ඩායම. ඒ නිසා එක පැත්තකින් ඒ මංකොල්ල කන කණ්ඩායමක් හැටියට, එක පැත්තකින් විශේෂයෙන්ම මේ රටේ පරිපාලනයේ අද කොළඹ කරන සියලු වැඩපිළිවෙල නවත්තන්න වැඩ කර ව්‍යායාමයක් හැටියටත්, ඊළඟට විශේෂයෙන්ම අපේ අහිංසක ජනතාව බෙහෙත් ටිකක් ගන්න, ඒ විතරක් නෙමෙයි ඒ ජනතාවට කරන අනිත් අත්‍යවශ්‍ය සේවා කොළඹින් කරගන්න තියෙන මේ වැඩසටහන් සියල්ලම අද නතර කරලා ඒ ජනතාවට දුන්නු පීඩාවට ආණ්ඩුවත්වක් කියන්න ඕන. ඒ පීඩාව කරන්න ඉඩ දුන්නේ ඇයි කියන එක නිසා අපි හිතනවා මේ අය මේ උද්ඝෝෂණය කරාට කමන්නේ, එහෙම නැත්නම් ආණ්ඩුවට පෙන්වුවට කමන්නේ, ආණ්ඩුව වැරද්දක් තියෙනවා ඒක නිවැරදි කරගන්න, නිවැරදි කරන හරියට යන්න කියලා පෙන්වන එක ප්‍රජාතන්ත්‍රවාදී විදිහට ආණ්ඩුව පිළිගන්න ඕන. හැබැයි මේ අය ඒක නෙවෙයි කරේ, අද කරේ වෙනත් රාජකාරියක්. ඒක තමයි මේ රටේ පරිපාලනය කඩාවටන්න, මේ රටේ තියෙන ජනතාවගේ තියෙන ඓතිහාසිකම් ටික නැති කරන්න මේ කරපු ක්‍රියාවලිය සම්බන්ධයෙන් ආණ්ඩුව යම්කිසි ක්‍රියාමාර්ගයක් ගත යුතුයි කියලා තමයි අපි විශ්වාස කරන්නේ. එයා සමානව අපි යෝජනා කරනවා නැවත නැවතත්. මේ යහපාලනයේ සංකල්ප කියන එකේදී සමහර දේවල් නවත්තගෙන ඉර කරගෙන මොට්ට කරගෙන ඉන්න බෑ. අපි ජනතාවගේ අයිතිය වෙනුවෙන් එක්සත් ජාතික පක්ෂය හැමදාම ආවාගේ එළියට ඇවිල්ලා ජනතාවගේ අයිතීන් ටික සුරක්ෂිත කරලා දිය යුතුමයි. ඒ වැඩපිළිවෙලට අපේ නායකයෝ ටික පෙළගැහෙන්න ඕන කියලා අපි යෝජනා කරනවා. එහෙනම් විශේෂයෙන්ම අද දවසේදී අපි මේ පාර්ලිමේන්තුව අද විශාල මුදලක් වියදම් කරලා තමයි පාර්ලිමේන්තුව කරගෙන යන්නේ. මේ ජනතාවගේ සල්ලි අද ඇවිල්ලා මෙහැට අද හොඳ යෝජනා ටිකක් දෙන්න තිබුණා. ඒ විතරක් නෙමෙයි, අද මේ යෝජනා දෙන ගමන් එයාගේ අදහස් ටික ඉදිරිපත් කළා රටේ ජනතාව වෙනුවෙන් සේවාවක් සපයන්න තිබිච්ච වෙලාව. ඇයි පාර්ලිමේන්තු නැති සතියක මේක දාගන්න තිබුණේ නැත්? පාර්ලිමේන්තු නැති සතියක හොඳට දාගන්න තිබුණා. පාර්ලිමේන්තුව තියෙන්නේ මාසෙකට දෙපාරයි. ඒ කියන්නේ එක සතියක් තියෙන එක සතියක් නිවාඩු, අනිත් සතිය තියෙනවා ඊළඟ සතිය නිවාඩු. එමනම් මාසේ මේගොල්ලන්ට තිබුණා මේක ක්‍රියාත්මක කරන්න අර පාර්ලිමේන්තුව නැති දවසක. ඇයි මේ පාර්ලිමේන්තුව තියෙන දවසක ජනතාවගේ අයිතිය උදුරගෙන ජනතාවගේ මුදලින් නඩත්තු වෙන මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු අද මේ පාර්ලිමේන්තුවට එන්නේ නැතුව එළිය ඉඳගෙන කෑ ගහන්න තරම් පහත් තත්ත්වයකට වැටෙන්නේ කොහොමද? අන්න ඒක තමයි අපි විශේෂයෙන්ම සොයා බල යුතු කාරණේ. සමන් විශ්වාස කරනවා අපි සියලු දෙනා එකතු වෙලා මේ රට ගොඩගන්න යන වැඩසටහනේදී 2020 වෙනකම් මේ තියෙන බලය අපි ශක්තිමත් ඉස්සරහට ගෙනියනා වගේම 2025-2030 වෙනකම් අපි ආණ්ඩුව ඉස්සරහට ගෙනියනවා කියන තර්කයේ ඉස්සරහට තියාගෙන ජනතාව වෙනුවෙන් වැඩ කරමු කියලා යෝජනා කරමින් කාලය ලබා දීම සම්බන්ධව උතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මම ඩියර්නා බොම්ස් සෝමස්සුදී.